God's will for us is that we live in victory all the time.
நாம் எல்லா நேரத்திலுமே ஜெயத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாக இருக்கிறது.
We read that in 2 Corinthians in chapter 2.
அதே நாம் 2 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம்.
2 Corinthians
2 கொரிந்தியர்
chapter 2 and verse 14.
2 அதிகாரம் 14 வசனம்.
Thanks be to God who always leads us in his triumph in Christ.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
If you read the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது,
history of Israel,
இஸ்ரவேலின் சரித்திரத்திலே,
we learn many lessons.
அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
For example,
உதாரணமாக,
God's will was they should come out of Egypt and enter Canaan.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும், கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருந்தது.
For 40 years they experienced only the first part coming out of Egypt. They never entered into Canaan.
40 ஆண்டுகளாக தேவசத்தத்தின் முதல் பகுதியிலேயே தான் அவர்கள் இருந்தார்கள், எகிப்திலிருந்து வெளியே வருவது. ஆனால் இன்னும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக நுழைய முடியவில்லை.
We can say they experienced half the gospel.
அவர்கள் பாதி சுவிசேஷத்தை தான் அனுபவித்தார்கள் என்று நாம் சொல்லலாம்.
That is a picture of most believers.
இப்படித்தான் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Their sins are forgiven but they have never come to a life where they kill the giants in their own life.
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக ராட்சதர்களை இன்னும் அவர்கள் கொல்லவில்லை, வெற்றிக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வரவில்லை.
Even after they came into Canaan in the book of Joshua.
யோசுவாவின் புத்தகத்திலே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக வந்த பிறகும் கூட,
from the book of Judges,
நியாயாதிபதிகளின் புத்தகத்திலிருந்து,
till the last book of Malachi,
கடைசி புத்தகம் மல்கியா வரை,
their experience is always up and down and up and down and up and down.
அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், இப்படி தான் இருந்தது.
Sometimes they'd have some victory.
சில சமயத்திலே ஒரு ஜெயம்.
Then they'd be defeated by their enemies.
பிறகு சத்துருக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள்.
Then they would come up and down.
பிறகு மேலே வருவார்கள், கீழே போவார்கள்.
The book of Judges was like that.
நியாயாதிபதிகளின் புத்தகம் இப்படி தான் இருக்கிறது.
Then the book of Kings and Chronicles, same story.
ராஜாக்கள் நாளாகமும் இதே கதைதான்.
Sometimes they would please God.
சில சமயத்தில் தேவனை பிரியப்படுத்துவார்கள்,
they would worship idols.
பிறகு விக்கிரங்களை வணங்குவார்கள்.
Then God would send a prophet.
அப்பொழுது தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார்.
Turn back to God.
அவர்கள் மீண்டும் தேவனிடத்தில் திரும்புவார்கள்.
They would go down again.
மீண்டும் கீழே போவார்கள்.
The entire history of Israel was up and down and up and down and up and down throughout their life.
இஸ்ரவேலின் முழு சரித்திரமுமே அவருடைய வாழ்க்கையிலே மேலே போவது, கீழே வருவது, மேலே போவது, கீழே வருவது, மேலும் கீழுமாக தான் இருந்தது.
But that was not God's will.
ஆனாலும் அது தேவ சித்தம் அல்ல.
The Lord told them in Deuteronomy 28 verse 13.
லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 13 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 28:13 சொல்கிறார்,
You will always be on top.
நீ எப்பொழுதுமே மேலே இருப்பாய்.
You will never be underneath any other nation.
நீ யாருக்கும் கீழாக இருக்க மாட்டாய்.
That is the same thing we read here.
அதே வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Always in triumph.
எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கை.
Do you know that's God's will for you?
அது உங்களுக்கு தேவ சித்தம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள்.
But like Israel, you don't believe God, then it will be up and down and up and down and up and down.
இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் விசுவாசியாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மேலும் கீழும் மேலும் கீழுமாய் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும்.
For many years of my life after I was born again, my life was also like that.
நான் மனம் திரும்பி பல ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையும் மேலே போவது, கீழே வருவது, மேலே போவது, வீழ்ச்சியும் வெற்றியுமாக தான் இருந்தது.
That's because I never heard about the life of victory. Nobody ever preached it for 16 years after I was born again. I never heard it.
நான் மனந்திரும்பின பிறகு 16 ஆண்டுகளாக நான் எங்கேயுமே இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கவில்லை. பாவத்தின் மேல் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை குறித்து கேட்கவில்லை.
Then I got so tired of my defeated life, I began to seek God.
என்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் சலித்து போய் விட்டேன், போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் தேவனை நோக்கி தேட ஆரம்பித்தேன்.
You will seek God earnestly only when you are sick and tired of your defeated life.
உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே சலித்து போய் அதிலே சோர்ந்து போய் இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் தேவனை மெய்யாய் தேடுவீர்கள்.
It's something like when your child has a fever, you may pray.
உங்களுடைய பிள்ளைக்கு ஜுரம் வந்துவிட்டால் நீங்கள் ஜெபிப்பீர்கள்.
But when the doctor says there's no hope, your child is going to die, then you pray desperately.
உங்களுடைய பிள்ளைக்கு நம்பிக்கையே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு தூக்கி கொண்டு போங்கள், எந்த நேரத்திலும் மரித்து விடலாம் என்று சொன்னால் நீங்கள் அதிலே எப்படி ஜெபிப்பீர்கள்?
So there's a difference in the way we pray depending on how serious the situation is.
சூழ்நிலை எவ்வளவு சீரியதாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஜெபத்தினுடைய அவாவும் இருக்கும்.
How will you pray if the doctor says your child has got a very serious sickness, there's no cure for it?
உங்களுடைய பிள்ளைக்கு கொடிய நோய் வந்துவிட்டது, அதற்கு சிகிச்சையை கொடுக்க முடியாது, குணமாக்கப்படாத வியாதி என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் எப்படி உணர்வீர்கள்?
You know God can cure anything.
தேவனால் எல்லாவற்றையும் குணமளிக்க முடியும் என்று தெரியும்.
How fervently you will pray, you will fast, you'll do so many things.
எவ்வளவு ஊக்கமாக நீங்கள் உபவாசித்து ஜெபித்து பல காரியங்களை தேவனை தேடுவதற்கு செய்வீர்கள்.
There are ordinary prayers and there are fervent prayers.
சாதாரணமான ஜெபங்கள் இருக்கிறது, ஊக்கமான ஜெபங்கள் இருக்கிறது.
That depends on how serious you think the situation is.
அந்த சூழ்நிலை எவ்வளவு சீரியஸா இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் ஜெபத்தினுடைய நிலையும் இருக்கிறது.
What I want to ask you is
நான் என்ன கேட்கிறேன் என்றால்,
How seriously do you pray to be free from sin?
பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று எவ்வளவு சீரியஸாக ஜெபிக்கிறீர்கள்?
Is sin just like some small fever or is it a very serious sickness?
பாவம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு ஜுரத்தை போல இருக்கிறதா அல்லது ஒரு கொடிய வியாதியை போல இருக்கிறதா?
For many believers sin is like some small fever.
அநேக விசுவாசிகளுக்கு பாவம் என்பது சாதாரண ஜுரத்தை போல இருக்கிறது.
They pray, Lord, I'd like to get victory.
ஆண்டவரே, எனக்கு ஜெயம் பெற விரும்புகிறேன்.
They pray just like they would pray if their child has got a small fever.
தங்களுடைய பிள்ளைக்கு சிறு ஜுரம் வந்தால் எப்படி ஜெபிக்கிறார்களோ சாதாரணமான ஜெபம், அதுபோல தான் இதற்காக ஜெபிக்கிறார்கள்.
When you see sin as a very serious sickness.
ஆனால் பாவம் என்பது ஒரு கொடிய வியாதி என்று நீங்கள் பார்ப்பீர்களானால்,
Oh, you will pray fervently.
நீங்கள் ஊக்கமாக ஜெபிப்பீர்கள்.
You will fast and pray that you want to be free from sin.
இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று நீங்கள் உபவாசித்து ஊக்கமாய் ஜெபிப்பீர்கள்.
When you realize that to be filled with the Holy Spirit is the only way to live the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு. அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை.
Seek with all your heart to be filled with the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டுமே என்று சொல்லி உங்களுடைய முழு இருதயத்தோடும் கூட நீங்கள் தேடுவீர்கள்.
And I'll tell you something, you will not be satisfied with speaking in tongues if you are still defeated in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே நீங்கள் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுவதனாலே உங்களுக்கு திருப்தி வராது, நிறைவு வராது.
You will be satisfied only when the Lord delivers you from sin's power.
ஆண்டவர் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுவிக்கும் பொழுது மட்டுமே அந்த நிறைவையும் திருப்தியையும் காண்பீர்கள்.
Don't be satisfied with anything less than that.
அதை காட்டிலும் குறைவா இருக்கக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையிலும் நீங்கள் மனரமியமா இருக்க வேண்டாம்.
Remember, the name Jesus means he shall save his people from their sins.
இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர்.
Some people think the name Jesus means he will make his people speak in tongues.
சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு என்ற பெயர் என்று சொன்னால் அந்நிய பாஷையை பேச வைப்பார் தம்முடைய மக்களை என்று எண்ணுகிறார்கள்.
Or he shall call his name Jesus because he will heal the people from their sicknesses.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் ஏனென்றால் அவருடைய வியாதியிலிருந்து அவளை ரட்சிக்கிறவர் என்று எண்ணுகிறார்கள்.
Please read your Bible more carefully.
உங்களுடைய வேதத்தை மிக கவனமாய் வாசியுங்கள்.
Matthew 1:21 is very clear.
மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Call his name Jesus because he will save his people from their sins.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர்.
He may do many other things.
இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் செய்யலாம்.
But this is the main thing.
ஆனால் பிரதானமான காரியம் என்ன?
99% is this.
99% முக்கியத்துவம் இதற்கு தான் கொடுக்கப்படுகிறது.
The remaining things are all small small things.
மற்ற காரியங்கள் எல்லாம் 1% தான், சிறு சிறு காரியங்கள்.
But it's people are taken up with those small small things.
ஆனா ஜனங்களோ இன்று அந்த சிறு சிறு காரியங்களிலே தெளித்து போய் விட்டார்கள்.
Even if you don't have those other things.
உங்களுக்கு அந்த பிற காரியங்கள் இல்லாவிட்டாலும் சரி.
I tell you, even if I don't have health and I don't speak in tongues, I'd be very happy if I get victory over sin every day.
எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் அந்நிய பாஷையை பேசாவிட்டாலும் பரவாயில்லை, பாவத்தின் மேல் எனக்கு வெற்றி ஜெயம் கிடைத்தது என்று சொன்னால் நான் திருப்தி உள்ளவனாய் இருப்பேன்.
Even if I don't have a ministry, I can't speak and I don't build the church, that's okay.
எனக்கு பேச முடியவில்லை என்று சொன்னாலும், எனக்கு ஒரு ஊழியம் இல்லை என்று சொன்னாலும், ஒரு சபையை கட்டவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை.
All 1%.
அவைகளெல்லாம் அந்த 1% தான்.
99% of my life is I must overcome sin because that is the only way I can please God.
என்னுடைய வாழ்க்கையில 99% பாவத்தின் மேல் ஜெயம் பெற வேண்டும் என்பதை ஏனென்று சொன்னால் அது மட்டுமே தேவனை பிரியப்படுத்தும்.
You can't please God with ministry.
ஊழியத்தை செய்து தேவனை பிரியப்படுத்த முடியாது.
If you are defeated by sin.
பாவத்தில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் பொழுது.
Your ministry can please God when you are also overcoming sin.
உங்களுடைய ஊழியம் எப்பொழுது தேவனை பிரியப்படுத்தும் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழும் பொழுது செய்யும் பொழுது ஊழியம் மட்டுமே.
Great tragedy in India today is people have exalted ministry as the most important thing.
இன்றைக்கு
overcoming sin is not important.
இன்றைக்கு இந்திய தேசத்திலே உள்ள துரதிஷ்டமான காரியம் என்னவென்றால், அவர்கள் ஊழியத்தை அதிகமாக மேம்படுத்தி விட்டார்கள், பாவத்தின் மேல் வெற்றி வாழ்க்கையை அவர்கள் சாதாரணமாக எண்ணுகிறார்கள்.
So many preachers, they are always thinking of ministry, 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 ministry.
அநேக பிரசங்கியார்கள் ஊழியம் 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 என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
I told the Lord.
நான் தேவனிடத்திலே சொன்னேன்.
You can take away my ministry.
ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை வேண்டுமானாலும் நீர் எடுத்து போடும்.
I don't care if I don't speak again for the rest of my life.
என்னுடைய வாழ்க்கையில எஞ்சியுள்ள பகுதிகளிலே நான் எந்த கூட்டத்திலும் பேசாவிட்டாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
I don't care if you paralyze me and put me on a bed for the rest of my life.
வாதம் வந்து நான் எஞ்சிய நாட்கள் எல்லாம் படுக்கிலே கிடக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை.
But I want to live in victory every moment of every day.
ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் பாவத்தின் மேல் உள்ள வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே.
Ministry is secondary.
ஊழியம் என்பது இரண்டாவது தான்.
Everything is secondary.
எல்லாமே இரண்டாவது தான்.
Because Jesus did not come to earth to give me a ministry. He came to earth to save me from my sin.
இயேசு இந்த பூமிக்கு வந்த இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்காக அல்ல, என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்காக.
So don't be satisfied that you have a ministry.
ஆகவே உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறபடினாலே நீங்கள் திருப்தி பட்டு விட வேண்டாம்.
Don't be satisfied that you go to church.
சபைக்கு போவதனாலே ஒரு திருப்தி உங்களுக்கு வேண்டாம்.
Don't be satisfied even that your children are all saved.
உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களே என்பதனாலேயும் நீங்கள் திருப்தி பட வேண்டாம்.
Are you saved from sin?
நீ பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறாயா?
Are your children being saved from sin?
உன்னுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறார்களா?
Are they free from the spirit of the world?
இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்களா?
You know, if you are satisfied with little, that's all we'll have.
உங்களுக்கு சிறு காரியத்திலே திருப்திப்பட்டு விட்டால் உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் இந்த சிறு காரியம் தான். உதாரணமாக நீங்க சொல்கிறீர்கள், நான் சந்தோஷமா
இருக்கிறேன்,
என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள்.
If you are happy with that, that's all you'll get for your children.
இதிலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும்.
I was not happy when my children were saved and baptized.
என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே அதிலே நான் திருப்திப்படவில்லை, சந்தோஷமடையவில்லை.
They must live for you.
ஆண்டவரே உமக்கென்று அவர்கள் வாழ வேண்டுமே.
They must overcome sin.
பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டுமே.
They must be filled with the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறையப்பட வேண்டுமே.
They must serve you.
அவர்கள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே.
I'm not going to be satisfied that they are saved and were baptized.
ஏதோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தபடினாலே ஆண்டவரே நான் திருப்திப்படுவதில்லை.
We must pray for them.
நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.
I have already started praying for my grandchildren that they will start serving the Lord when they grow up.
என்னுடைய பேரப்பிள்ளைகள் வளரும் பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே என்பதை குறித்து ஏற்கனவே நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் தேவனுக்கு என்று வாழ வேண்டுமே ஆண்டவரே.
Please don't be satisfied. Oh, my children are saved and they are baptized.
என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பிரதர், எங்க பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள் என்பதற்காக திருப்திப்பட வேண்டாம்.
That's not enough.
அது போதுமானதல்ல.
You must say, Lord, every one of my children must live 100% for you.
ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 100% உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே.
And if your children have children, pray for your grandchildren now itself.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள்.
They will grow up to live for God.
அவர்கள் தேவனுக்கென்று வாழும்படியாக வளர வேண்டும் என்று ஜெபியுங்கள்.
Why?
ஏன்?
Because in this world there are very few people living for God.
இந்த உலகத்திலே தேவனுக்காக வாழக்கூடிய மக்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள்.
99% of people live for the devil.
99% மக்கள் பிசாசுக்காக தான் வாழுகிறார்கள்.
Even so many believers.
அநேக விசுவாசிகள் கூட.
They watch dirty movies, they watch filthy things on television. What type of believers are they?
அவள் அசுத்தமான பட காட்சிகளை சினிமா காட்சிகளையும் டிவியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறாள். எவ்விதமான விசுவாசிகள் இவர்கள்.
They waste their time gossiping and talking.
புறங்கூறி பேசி நேரத்தை வீணாக்குகிறார்கள்.
And they don't know the Bible.
வேதத்தை அறியாது இருக்கிறார்கள்.
They are deceived by all these false preachers.
பொய்யான போதகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
In the midst of all these deceived believers,
இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் மத்தியிலே
God has got a few.
தேவன் ஒரு சிலரை வைத்திருக்கிறார்.
Really want to live for him.
உண்மையாலுமே தேவனுக்கு வாழக்கூடிய
all the scriptures.
வேதத்தை அறிந்தவர்கள்.
Who will not be deceived by the false preachers.
பொய்யான பிரசங்கியார்களினாலே வஞ்சிக்கப்படாதவர்கள்.
God wants such people.
தேவனுக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை.
And you and I must be like that.
நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா?
You and I must train our children, sons and daughters to be like that.
நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குமாரரையும் குமாரத்திகளையும் இதுபோல அவர்களை பயிற்சி கொடுக்க வேண்டும்.
And our sons and daughters must grow up to prophesy.
நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் அவர்கள் வளரும்போது தீர்க்கதரிசனம் சொல்லுகளாய் இருக்க வேண்டும்.
The Holy Spirit must come upon them.
பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வர வேண்டும். அவர்களை நிரப்ப வேண்டும்.
Yeah, that is God's will for us.
இதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம்.
In Isaiah there's a promise saying I will put my spirit upon your children and your children's children.
உன்னுடைய பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் என்னுடைய ஆவியை வைப்பேன் என்று சொல்லி இயேசு தீர்க்கதரிசிலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
You must claim such promises.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.
If you don't know where that promise is, you must find out.
நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது என்று தெரியாவிட்டால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
Somebody asked me, where is this verse, brother?
ஒரு முறை ஒரு சகோதரர் இந்த வசனம் எங்க இருக்கு பிரதர் என்று கேட்டார்.
I said, if I tell you, you'll be lazy. You find it out yourself.
நானாகவே அந்த வசனம் எங்க இருக்கிறது சொல்லிவிட்டால் நீங்கள் சோம்பேறியாய் மாறிவிடுவீர்கள், நீங்களாக தேடி கண்டுபிடிங்கள் என்று சொன்னேன்.
It's good to search the Bible.
வேதத்தை தேடி வாசிப்பது நல்லது.
And after you search for 6 months if you still don't find it then come to me.
6 மாதம் தேடி விட்டேன் சகோதரரே, என்னால கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ நேரத்திலே வரங்க நான் உங்களுக்கு
சொல்றேன். But in those 6 months you have studied quite a bit of the Bible.
ஆனால் அந்த 6 மாதத்திலே நீங்கள் வேதத்தை ஓரளவுக்கு கற்று அறிந்திருப்பீர்கள்.
While you are searching for one verse.
ஒரு வசனத்துக்காக நீங்கள் தேடி பார்க்கும்போது எவ்வளவு காரியத்தை படிப்பீர்கள்.
You know the reason why so many Christians are deceived today is because they don't study the Bible.
இன்றைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் அஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேதத்தை வாசிப்பதில்லை.
Dear brothers and sisters,
அருமையான சகோதரர்களே,
let's really be available to God because we are approaching the end of time.
நாம் கடைசி காலத்துக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம், ஆகவே தேவனுக்கென்று நாம் தயாராக இருப்போம்.
There are two things that come up in the newspapers that remind me that we are close to the coming of Jesus Christ.
செய்தித்தாளிலே இரண்டு காரியங்களை நான் வாசித்த பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தேன்.
I'll just show you two verses.
இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
First of all in Luke 21.
முதலாவதாக லூக் 21ஆம் அதிகாரம்.
Jesus said in verse 24.
24ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார்,
Jerusalem will be trampled underfoot by all the heathen nations until the times of the heathen nations is over.
லூக்கா என்ன சுவிசேஷம் 21:24 புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று பிந்தின பகுதியிலே வாசிக்கிறோம். லூக்கா 21:24.
That means Jerusalem will not be in the hand of Israel but in the hands of other nations.
அவருடைய பொருள் என்னவென்றால் எருசலேம் ஆனது இஸ்ரவேல் மக்களுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்காது, அது வேறு நாட்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும்.
When Jesus was there, Jerusalem was not in the hands of Israel, it was under the Romans.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது எருசலேம் ஆனது ரோமருடைய கையில் இருந்தது.
And I studied the history of Jerusalem right from that time till last century.
அந்த நாளிலிருந்து கடைசி நூற்றாண்டு வரை எருசலேமுடைய சரித்திரத்தை நான் வாசித்தேன்.
Every year for 1900 years Jerusalem was ruled by other nations.
ஒவ்வொரு வருஷமும் 1900 ஆண்டுகளாக மற்ற நாடுகள் தான் எருசலேமை ஆண்டு கொண்டிருந்தது.
Only in 1967 Jerusalem came back into the hand of Israel.
1967 ஆண்டில் தான் மீண்டுமாய் எருசலேம் ஆனது இஸ்ரவேல் மக்களுடைய கையிலே வந்தது.
That was only 42 years ago.
42 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான்.
That after 2000 years they did not have control over that city.
2000 ஆண்டுகளாக அந்த பட்டணத்தின் மேலே அவர்களுக்கே ஒரு ஆளுகை இல்லை, கட்டுப்பாடு இல்லை.
Even when Jesus was there,
இயேசு இருக்கும்பொழுதும் கூட எருசலேம் அவருடைய கையிலே இல்லை.
But 42 years ago,
ஆனால் 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக,
for the first time in the history of Israel,
இஸ்ரவேலின் சரித்திரத்திலே முதல் முறையாக,
in 2000 years,
2000 ஆண்டுகளாக,
they got it back under them.
இப்பொழுது அவருடைய ஆளுகைக்கு கீழாக வந்துவிட்டது.
That indicates that the times of God dealing with the heathen people is over.
தேவர்
non Jewish people,
யூதர் அல்லாத மக்களோடு கூட தேவன் கிரியை செய்யக்கூடிய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை காண்பிக்கிறது.
Yeah, and Jesus also said this generation, verse 32, will not pass away till everything is fulfilled.
இந்த இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று 32 வசனத்திலே வாசிக்கிறோம்.
How much is generation?
ஒரு சந்ததி என்றால் எவ்வளவு காலம்?
I don't know, 70 years,
70 ஆண்டுகளா ஒரு சந்ததி?
Oh, then we are very close.
அப்படியானால் நாம் அதிகமாய் கிட்டி நெருங்கி விட்டோம்.
Very close to the coming of Christ.
கிறிஸ்து வருகை அதிகமாய் நெருங்கி விட்டது. கிறிஸ்துவின் வருகை.
It can happen.
அது எந்த நேரத்தில் வேண்டுமானால் நடைபெறலாம்.
And so we must be ready.
ஆகவே நாம் ஆயத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
The second thing we read.
நாம் வாசிக்கக்கூடிய இரண்டாவது காரியம்.
I want to show you another verse in Revelation chapter 16.
வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
First of all, chapter 9, Revelation 9.
அதற்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
It's repeated twice in Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரண்டு முறை அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Chapter 9, verse 14.
9 அதிகாரம் 14 வசனம்.
There are 7 angels that sound the trumpet in Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் எக்காலத்தை பிடித்திருக்கக்கூடிய 7 தூதர்கள் இருக்கிறார்கள்.
And the last trumpet is when Jesus comes, the 7th trumpet.
7வது எக்காலம் துணிக்கும் பொழுது தான் இயேசு வருகிறார்.
And before that the 6th angel sounded, verse 13, chapter 9 verse 13.
வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 13 வசனத்திலே 6ம் தூதன் எக்காலம் ஊதினான் என்று பார்க்கிறோம்.
The next trumpet is the last trumpet.
அதற்கு அடுத்த எக்காலம் தான் கடைசி எக்காலம்.
Now the 6th trumpet was blown.
இப்பொழுது 6ம் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது,
and then verse 14, when the 6th trumpet was blown,
அந்த 6வது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது 14ஆம் வசனம்,
it said release the 4 angels, means the demons who are at the great river Euphrates.
ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு.
And those angels are demons.
அந்த தூதர் 4 தூதர்கள் பிசாசுகள்.
Who were angels once upon a time.
ஒரு காலத்திலே அவர்கள் தூதர்களாக இருந்தவர்கள்.
And they are going to be released, who are bound at the moment.
இப்பொழுது அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள்.
And when they are released,
அவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது,
they will go and kill 1/3 of mankind.
அவர்கள் சென்று பூமியிலே இருக்கக்கூடிய 1/3 மக்களை கொல்வார்கள்.
And this is through war.
இது யுத்தத்தின் மூலமாக வரும்.
In that war, verse 16, there will be armies of 200 million people.
அந்த 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது.
Chapter 16.
இப்பொழுது 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Verse 12.
12ஆம் வசனம்.
Again, the sixth angel poured the bowl upon the river Euphrates.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியிலே ஊற்றுகிறான்.
It's all symbolic language.
இவைகள் எல்லாம் அடையாளங்களாக சொல்லப்பட்டவைகள்.
And it says the way was prepared for the kings of the east to come and fight the battle.
சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று.
Now the river Euphrates goes through the middle of Iraq.
இந்த ஐப்ராத் நதி ஈராக் நாட்டினுடைய மத்தியிலே பாய்கிறது.
So the Lord is saying in the last days there's going to be a lot of war around Iraq.
கடைசி நாட்களிலே ஈராக்கை சுற்றிலும் உள்ள பகுதிகளிலே பெரிய யுத்தங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Thousands of years there was no war in Iraq.
ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஈராக்கிலே யுத்தம் இல்லை.
But now the last 6 years or so it's war 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 all the time.
ஆனால் கடந்த 6 ஆண்டுகளாக நாம் பார்க்கிறோம் அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது.
Now what does this indicate?
இது எதை குறிக்கிறது?
Verse 15.
15th வசனம்.
I am coming like a thief.
இதோ திருடனை போல வருகிறேன்.
Blessed is the one who stays awake and keeps his garment.
தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
Lest he walk naked and men see his shame.
தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான்.
He's not saying blessed is the one who is born again.
மறுபடியும் பிறந்தவன் பாக்கியவான் என்று சொல்லப்படவில்லை.
The born again person must stay awake.
மறுபடியும் பிறந்த மனிதன் விழித்திருக்க வேண்டும்.
And keep his garments from being spoiled.
தன்னுடைய வஸ்திரங்கள் அசுசிப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும்.
Otherwise even he will walk about naked.
இல்லாவிட்டால் அவனும் கூட மானம் காணப்படத்தக்கதாக நடப்பான்.
I see there are two places in the world mentioned in relation to the last days.
ஆகவே கடைசி நாட்களை சம்பந்தப்பட்டதான இரண்டு இடங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
One is Jerusalem and the other is Iraq.
ஒன்று எருசலேம் இன்னொன்று ஈராக்.
So when I see Jerusalem and Iraq in the papers every day.
ஆக ஒவ்வொரு நாளும் எருசலேமையும் ஈராக்கையும் செய்தித்தாளிலே வாசிக்கும் பொழுது
I lift up my head.
நான் விழித்துக் கொள்கிறேன், தலைகளை உயர்த்துகிறேன்.
Lord this is wonderful, your coming is near.
ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது. ஆண்டவரே
this is not the time to live carelessly.
ஆண்டவரே கவனம் குறைவாய் வாழக்கூடிய நாட்கள் இதுவல்ல.
This is not the time to go to sleep spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே தூங்கக்கூடிய காலம் இதுவல்ல.
This is the time to be awake.
விழித்திருக்கக்கூடிய காலம் ஆண்டவரே.
And alert to what the Lord is saying.
தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்பதற்கு விழிப்புணர்வாய் இருக்க வேண்டும்.
To live for eternal things.
நித்தியத்துக்காக வாழ்வதற்கு நாம் உஷாராயிருக்க வேண்டும்.
Train our children to live for eternal things.
நித்தியத்துக்கான காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும்.
Are you doing that?
நீங்கள் அதை செய்கிறீர்களா?
Or you're happy your children are saved and baptized?
அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் என்பதனால் திருப்தியா இருக்கிறீர்களா?
Not enough.
அது போதுமானதல்ல.
Are you happy that things are a little peaceful in your church, there are no conflicts like in other churches?
மற்ற சபைகளை போல என்னுடைய சபையிலே பிணக்குகள் எல்லாம் இல்லை, பிரச்சனைகள் இல்லை என்பதனால் சந்தோஷமா இருக்கிறீர்களா?
There are some elders.
சில மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
Say brother everything is peaceful in my church, there's no conflict.
சகோதரே எங்களுடைய சபையில எல்லாமே சுமூகமாக நடக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறீர்கள்.
What's the use of that if your people are not becoming spiritual?
உங்களுடைய மக்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறாதபடிக்கு இந்த சமாதானம் எதற்கு?
You're happy that they don't come and fight with you as elders.
நீங்கள் மூப்பராய் இருக்கிற உங்களோடு கூட அவர்கள் வந்து சண்டை போடவில்லை என்று சந்தோஷமா இருக்கிறீர்களா?
What a shameful thing.
என்ன வெட்கமான காரியம்.
That I'm happy that they don't fight with me.
என்னோடு கூட யாரும் சண்டை போடுவதில்லை, ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
Is that enough to make you happy?
உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இது போதுமா?
In our church nobody has fought with me for 35 years.
என்னுடைய சபையிலே யாருமே 35 ஆண்டுகளாக என்னோடு கூட வந்து சண்டை போட்டதில்லை.
But today I'm not happy with people in CFC.
ஆனால் பெங்களூர் CFC இல் உள்ள மக்களோடுதிலே நான் சந்தோஷமாக இல்லை.
Because many of them are not wholehearted. They're not spiritual.
என்றால் அநேகர் முழுதியமுடையவர்களாக ஆவிக்குரியவர்களாக இல்லை.
So I'll never be happy. Oh, we don't have any conflict in our church.
ஓ, எங்களுடைய சபையிலே பிரச்சனை இல்லை, சண்டை எல்லாம் இல்லை என்பதனாலே நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்.
If you're happy with that, that's all the level you'll have in your church.
இதை குறித்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் அதே நிலையிலேயே தங்கிவிடும்.
Have to stir people on to be filled with the spirit and have the fire of God.
பரிசுத்தாவினாலே அபிஷேகத்தினால் நிரப்பப்படவும் தேவனுடைய அக்னியை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் ஜனங்களை ஊக்குவிக்க வேண்டும்.
Become spiritual.
ஆவிக்குரியவர்களாய் மாறும்படியாக நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும்.
Have a heart filled with love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கென்று தங்களுடைய உள்ளமானது அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும்.
Obey all his commandments.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிகளாய் இருக்க வேண்டும்.
Separate from worldly people.
உலக மக்களிடத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
See in our Bangalore church I have told young people.
பெங்களூர் சபையிலே உள்ள வாலிபர்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன்.
You see, there are two types of young people in CFC.
CFC சபையில் இரண்டு கூட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள்.
One is little worldly.
ஒரு கூட்டத்தார் உலக பிரகாரமானவர்கள்.
The others are not.
மற்றவர்கள் அப்படி அல்ல.
One dress in a worldly way and behave in a worldly way. They watch worldly movies and all types of things.
ஒரு கூட்டத்தார் உலக பிரகாரமாக ஆடை அணிகிறார்கள், உலக பிரகாரமாக நடந்து கொள்கிறார்கள், உலக பிரகாரமாக தொலைக்காட்சியிலே காட்சிகளை பார்க்கிறார்கள்.
Why do you want to follow them?
ஏனீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும்.
Let them go whichever way they want. Let them go to hell.
அவர்கள் எந்த வழியில் வேண்டுமானாலும் நடக்கட்டும், அவர்கள் நரகத்துக்கு வேண்டுமானாலும் போகட்டும்.
I mean they hear enough in the church. If they don't hear, they don't respond to it, I'm not bothered.
சபையிலே போதுமான வார்த்தை கேட்கிறார்கள், அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை.
But then there are others.
ஆனால் மற்றவர்கள் இருக்கிறார்கள்.
You are really seeking to follow the Lord.
உண்மையாலுமே தேவனை பின்பற்ற முடியாய் பிரயாசப்படுகிறவர்கள்.
Why don't you follow their example?
ஏன் அந்த உதாரணத்தை நீங்கள் பின்பற்ற கூடாது?
In every church in the world there will always be worldly people.
இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு சபையிலேயும் உலகப்பிரகாரமான மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள்.
And if you keep complaining about them and talking about them you will also become like that.
நீங்கள் அவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டு புகார் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களை போலவே நீங்களும் மாறிவிடுவீர்கள்.
I say ignore them.
அவர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம்.
If you can change them, change them.
உங்களால் முடிந்தால் மாற்றுங்கள்.
If they not willing to listen, forget about them and you follow the Lord.
உங்களுக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் அதை மறந்து விடுங்கள். நீங்கள் தேவனை பின்பற்றுங்கள்.
You know Joshua and Caleb decided to ignore 600,000 people and said we are going to follow the Lord.
6 லட்சம் மக்களையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை விட்டுவிட்டு நாங்கள் தேவனை பின்பற்ற போகிறோம் என்று யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள்.
That's the spirit we must have.
அந்த ஆவியை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும்.
That if 6 lakhs people in your church are worldly you say I'm not going to follow them.
உங்களுடைய சபையில 6 லட்சம் மக்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்தாலும் சரி அவர்களை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்வதுதான் அந்த ஆவி.
And there are only 2 people who are godly.
ரெண்டே ரெண்டு பேர் தான் தேவபக்தர்களாக இருக்கிறார்கள்.
I'm going to follow them.
நான் அவர்களை பின்பற்ற போகிறேன்.
Remember this.
இதை ஞாபகம்
In every church in the world,
உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு சபையிலேயும்
the majority are never spiritual.
பெரும்பான்மையானவர்கள் ஆவிக்குரியவர்களே அல்ல.
I have never seen a church in my whole life where more than 50% are spiritual.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக 50% அதிகமான விசுவாசிகள் ஆவிக்குள்ள இருக்கிறதே நான் பார்த்ததே இல்லை.
It may be like that in the beginning when they start with 6 or 8 or 10 people.
6 பேர் 8 பேர் சபை கூடி வரும்பொழுது அப்படி ஒருவேளை இருக்கலாம் ஆரம்பத்திலே.
Because they are wholehearted people they are coming together.
அவர்கள் எல்லாம் முழு இருதய முடிவுள்ள இருக்கிறார் ஒன்றாக கூடி வருகிறார்கள்.
As the church grows
சபை வளர வளர
somebody's brother will come somebody's sister will come.
ஒருவருடைய அண்ணன் வருவான் இன்னொருடைய அக்கா சபைக்கு வருவார்கள்.
இவங்களுடைய
மைத்துனர் வருவார்.
Somebody's nephew will come.
இவங்களுடைய அக்கா பையன் வருவார்.
We don't turn them away.
அவர்கள் எல்லாம் வரவேண்டாம் என்று நாம்
And the church increases in size
சபையானது அளவிலே பெரிதாகிறது
and these people don't have the same passion and vision இந்த மக்களுக்கு started in the beginning
ஆரம்பத்திலே காணப்பட்டதன அதே வைராக்கியம் அபிலாஷை இப்பொழுது இந்த மக்களுக்கு இல்லை.
I have seen this in Bangalore.
நான் பெங்களூரில் இதை பார்த்திருக்கிறேன்.
What shall I do?
நான் என்ன செய்யட்டும்?
Tell them all to go away.
எல்லாரும் போய் விடுங்கன்னு சொல்லவா?
They are coming.
வருகிறார்கள்.
I hope somebody and some of them will be gripped and get converted after 10 years.
10 ஆண்டுகள் கழித்தாவது அதிலே ஒரு சிலர் இந்த வசனத்தால் பிடிக்கப்பட்டு மாறுவார்கள் என்று நம்புகிறேன்.
But I am not deceived that all the 300 people who sit there on Sunday morning are spiritual.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற 300 பேருமே ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுவதற்கு நான் ஒன்றும் ஏமாந்தவனல்ல வஞ்சிக்கப்பட போவதில்லை.
Maybe about 20 people are spiritual.
20 பேர் ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம்.
It's not easy to find spiritual people in any church.
எந்த ஒரு சபையிலயும் ஆவிக்குரிய நபர்களை பார்ப்பது கடினம்.
Who is a spiritual person?
ஆவிக்குரிய நபர் யார்?
Those who love Jesus with all their heart, they don't have any love for anything else on this earth.
இயேசுவை முழுகிறதோடு கூட நேசிக்கிறவர்கள் வேற எந்த ஒரு காரியத்துக்கும் இதயத்தில் இடம் இல்லை.
They are not here to please father or mother or wife or children or anybody.
அப்பாவையோ அம்மாவையோ மனைவியையோ பிள்ளையோ பிரியப்படுத்துவதற்கு அவர்கள் இங்கே இல்லை.
They want to please the Lord.
அவருடைய வாஞ்சி எல்லாம் நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்.
At the same time they love everybody else.
அதே சமயத்திலே அவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள்.
They don't hate anybody.
யாரையும் அவர்கள் பகைக்க மாட்டார்கள் வெறுக்க மாட்டார்கள்.
They don't even hate somebody who calls them Beelzebub prince of devil.
இவர்களை பார்த்து பெயெல்செபூலே பிசாசின் அதிபதி என்று கூப்பிடுகிறவர்களையும் கூட வெறுக்க மாட்டார்கள்.
Those are the wholehearted people.
இவர்கள் தான் முழு இருதயமுடையவர்கள்.
Who know how to love believers in other denominations.
மற்ற சபை பிரிவுகளிலே உள்ள விசுவாசிகளை நேசிக்க அறிந்தவர்கள்.
May not agree with them but I love them.
அவர்கள் எல்லா காரியத்திலும் என்னோடு கூட ஒத்து போகுவதில்லை ஆனாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன்.
Because they love the Lord.
ஏனென்றால் அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள்.
Some areas I disagree with them so I can't work with them.
ஏதோ ஒரு பகுதியில் நான் அவர்களோடு கூட ஒத்துக்கொள்கிறதில்லை ஆகவே அவர்களோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்ய முடியாது.
But they are children of God. I love them.
ஆனால் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே நான் அவர்களை நேசிக்கிறேன்.
There are many great preachers in India who I knew personally. I didn't agree with them but I love them.
இந்திய தேசத்தில் அநேக பெரிய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள் தனிப்பட்டவத்தில் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் அவர்களை நேசிக்கிறேன் ஆனால் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நான் ஒத்துக்கொள்வதில்லை.
I'm not here I disagree with them but I'm not here to judge them.
நான் அவர்களை நியாயந்திருப்பதில்லை ஆனால் சில காரியங்களிலே நான் கருத்து ஒருமித்து போவதில்லை.
I cannot work with them.
அவர்களுக்கு
I cannot work along with them.
நான் அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது.
But I can love them.
ஆனால் அவர்களை நான் நேசிக்க முடியுமே.
We are supposed to love everybody.
நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டுமே.
If you are wholehearted
நீங்கள் முழு இருதயமுடையவராக இருந்தால்
God is number one in your life all the time.
எல்லா நேரத்திலுமே தேவனே உங்கள் வாழ்க்கையில் முதலாவதாக இருப்பார்.
Then you will experience what Paul experienced.
அப்பொழுது பவுல் எதை அனுபவித்தாரோ அதை நீங்களும் அனுபவிப்பீர்கள்.
Like he says here.
இங்கே சொல்லுகிறது போல
what we read in 2 Corinthians 2
2 கொரிந்தியர் 2 ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா
14
ஆம் வசனம்
Thanks be to God who always leads us in his triumph in Christ.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
It's like what I told you earlier.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல
He doesn't say I am going in triumph all the time.
நான் எப்பொழுதே வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் போகிறேன் என்று சொல்லவில்லை.
That is true.
அது உண்மைதான்.
But see how he puts it.
ஆனால் அதை எவரி அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள்.
God is leading me in triumph all the time.
எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவே தேவனே என்னை வெற்றிக்குள்ளாக நடத்துகிறார்.
God is manifesting the aroma of Christ through me in other places.
கிறிஸ்துவின் வாசனையை தேவன் என் மூலமாக வெளிப்படுத்துகிறார்.
God is making his knowledge manifest in every place through me.
தேவன் அவருடைய அறிவை என் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
That is the right way to say it.
இதுதான் சொல்வதற்கு சரியான விதம்.
And to believe it.
அதை விசுவாசிப்பதும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
God who is leading me in victory.
தேவன் தான் என்னை ஜெயத்திலே நடத்துகிறார்.
God who is giving me the words to speak.
தேவன் தான் எனக்கு பேசுவதற்கு வார்த்தையை கொடுக்கிறார்.
God who is manifesting the life of Christ through me.
கிறிஸ்துவின் வாழ்க்கை என் மூலமாக தேவன் தான் வெளிப்படுத்துகிறார்.
And here he says,
இங்கே சொல்கிறார்,
God does it all the time.
தேவன் எல்லா நேரங்களிலேயும் அப்படி செய்கிறார்.
It's not like this Old Testament, sometimes up, sometimes down.
பழைய ஏற்பாட்டை போல சில சமயத்திலே மேலே சில சமயத்திலே கீழே என்று வீழ்ச்சியும் வெற்றியும் அப்படி அல்ல.
You know, many believers,
அநேக விசுவாசிகள்,
the reason they look forward to a conference,
ஏன் அவர்கள் கான்ஃபரன்ஸுக்கு எதிர்பார்க்கிறார்கள்,
is because they are in a backslidden state.
அவர்கள் பின்மாற்றமான நிலையிலே இருக்கிறார்கள்.
So in between the conferences they are backsliding.
ரெண்டு கான்ஃபரன்ஸ்க்கு இடையிலே அவர்கள் பின்மாற்ற நிலையில்
இருக்கிறார்கள்.
வரும்போது உற்சாகம் போட்டு
எழுப்பப்படுகிறார்கள்.
கொஞ்ச நாட்கள் அப்படியே இருக்கும், திரும்பமாய் பின்மாற்றம்
அடைகிறார்கள்.
இருக்கக்கூடிய காட்சி,
one dying man in a hospital.
ஒரு ஆஸ்பத்திரியிலே ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்.
But they give him some injection.
ஒரு ஊசியை போடுவார்கள்.
And he jumps out of bed and he's got so much energy.
அவனுக்கு இப்பொழுது சக்தி கிடைத்து விட்டது. படுக்கிலிருந்து குதித்து எழுந்துகிறான்.
And he can even play football and everything.
இங்கே அங்கே சுற்றி ஓடுகிறார், ஃபுட்பால் விளையாடுகிறார், கால்பந்தாட்டம் விளையாடுகிறார்.
As the effect of the injection wears out,
அந்த இன்ஜெக்ஷனுடைய அந்த ஊசி போட்டார் அந்த மருந்தினுடைய வேகம் குறைய குறைய,
he slowly slows down.
இவரம் அப்படியே மெதுவாக போகிறார்.
And after one week he's back in the bed again.
ஒரு வாரம் கழித்து உடனே மீண்டும் படுக்கிலே படுத்து விடுகிறார்.
Then what is he waiting for?
இப்பொழுது அடுத்து எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்?
Another injection.
இன்னொரு ஊசி எப்ப டாக்டர் வந்து போடுவார்?
Then he can jump up again.
மீண்டும் குதித்து எழுவார்.
Many believers live exactly like that.
அநேக விசுவாசிகள் இது போல தான் வாழ்கிறார்கள்.
Conference they get 3-4 injections and they get up and jump about.
கான்ஃபரன்ஸ் வந்த உடனே 2-3 ஊசி கிடைக்கிறது, மருந்து கிடைக்கிறது, உடனே அவர்கள் எழுந்து குதித்து எழுகிறார்கள்.
They are so kind and good in the house.
வீட்ல பார்த்தா அவ்வளவு மாற்றம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு இரக்கம்.
Everybody speaking respectfully to each other in the house.
வீட்ல பார்த்தா ஒருவருக்கு ஒரு மரியாதையாக மதிப்பாக பேசுகிறார்கள்.
But this injection effect is wearing out.
ஆனால் இந்த மருந்துடைய வேகம் உத்வேகம் குறைந்து கொண்டே வருகிறது.
And after one month,
ஒரு மாதம் கழித்து
back to the same old life.
பழைய வாழ்க்கை தான்.
Or you can use the example of a battery.
அல்லது ஒரு பேட்டரியுடைய காட்சி.
You put a new battery into the torch.
டார்ச் லைட்ல புது பேட்டரி போட்டால்
it's so bright.
அவ்வளவு பிரகாசமாக அடிக்கிறது.
You keep burning it and after some time it's becoming dim and dim and dim and dim.
கொஞ்சம் பார்த்தால் பேட்டரி தீர்ந்து விட்டது. இப்பொழுது மங்கி 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 எரிந்து நின்று போய் விடுகிறது.
Is that your life?
உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறதா?
You know, God doesn't want us to live like that battery.
பேட்டரி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் விரும்புவதில்லை.
He wants us to be plugged into the socket all the time.
இந்த பிளக் பாயிண்ட்லே எப்பொழுதுமே நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
See, battery will wear out after some time.
பேட்டரி போட்டால் அது கொஞ்ச நாட்களாக சார்ஜ் குறைந்து 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 போய்விடும்.
Plug into the socket.
ஆனால் மின்சார சப்ளைல உள்ள அந்த பிளக்கிலே நீங்கள்
சொல்லினால்
அது மின் விசிறியாக இருக்கலாம், ஒளி விளக்காக இருக்கலாம், அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்.
We must plug into the socket.
நாம் அதை அந்த மின்சார இணைப்போடு கூட போய் இணைக்க வேண்டும்.
That is Jesus Christ himself.
அவர்தான் இயேசு கிறிஸ்து.
So what are people like us, servants of God?
ஆகவே நம்மை போல இருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள்?
We are only like this extension cord.
நாங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டு, அதிகப்படியான வயர்.
I always tell people I am not the source of power, I am only an extension cord.
Naan indha sakthikku ootraga naan illai, andha sakthiyai kadathukiradana extension wire ai pola naan irukiren.
You can plug into me.
நீங்கள் என்னிடத்திலே பிளக் பண்ண பிளக் ஐ சொருகலாம்.
I plug into Jesus.
நான் என்னுடைய பிளக் இயேசுவிடத்திலே மாட்டிக்கொள்கிறேன்.
Power has to come from Jesus to you.
அந்த வல்லமையானது இயேசுவிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டும்.
It may come through me.
அது என் மூலமாக வரலாம்.
But then you must learn to plug in yourself.
ஆனால் அதே சமயத்திலே நீங்களாகவே இயேசுவிடத்தை தொடர்புபடுத்தக்கூடியதாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
You don't have to always go through an extension cord.
எப்பொழுதுமே எக்ஸ்டென்ஷன் வயர் உங்களுக்கு தேவையில்லை.
That is how all of us must live.
இப்படி தான் நாம் எல்லாருமே வாழ வேண்டும்.
Always in triumph.
எப்பொழுதுமே வெற்றி உள்ள வாழ்க்கை.
You know this word always it comes
எப்பொழுதும் எப்பொழுதும் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது வேதாகமத்திலே.
See for example Philippians 4.
உதாரணமாக பிலிப்பியர் 4 ஆம் அதிகாரம்.
Philippians chapter 4.
பிலிப்பியர் 4 ஆம் அதிகாரம்.
Paul says,
Paul சொல்கிறார்,
Rejoice in the Lord always. Again I say, rejoice.
எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்.
That's another thing which we can have all the time.
எல்லா நேரங்களிலேயும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய இது இன்னொரு காரியம்.
Not like the battery that dies out.
கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜை குறைந்து குறைந்து
like a
போகக்கூடிய கெட்டு போகக்கூடிய பேட்டரி போல அல்ல.
Like a plug that's plugged into the socket.
அந்த மின்சார இணைப்போடு கூட இணைக்கப்பட்டதான பிளகை போல.
And heaven's electricity is always there. It's not like earth's electricity.
பூமிக்குரிய மின்சாரத்தை போல பரலோகத்தில் உள்ள மின்சாரம் அல்ல.
God's power is always available.
தேவனுடைய வல்லமையானது எப்பொழுதுமே அங்கே இருக்கிறது.
I can be connected to the Holy Spirit all the time.
நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருக்க முடியும்.
If it's when I don't respond to his leading that the power goes away.
அவருடைய வழி நடத்துதலுக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் வல்லமை அங்கே போய் விடுகிறது.
You know, many times in the olden days as a believer I used to get discouraged very frequently.
கடந்த காலங்களிலே நான் விசுவாசியாக இருக்கும்போது அடிக்கடி சோர்ந்து போய் விடுவேன்.
But now I have learned the secret of how to overcome temptations to discourage me.
இப்பொழுது சோர்வடையக்கூடிய சோதனைகள் வந்தால் அதை எப்படி மேற்கொள்வது என்பதை நான் கற்று அறிந்திருக்கிறேன்.
How can we rejoice in the Lord always?
எப்படி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது?
Discouragement, condemning myself is all from the devil.
அதேரியம், என்னை நானே ஆக்கிரமிக்கிறதுக்குள் தீர்த்துக்கொள்வது, இதெல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது.
But in my younger days as a believer, I didn't know how to overcome.
ஆனால் விசுவாசியாய் என்னுடைய வாலிப நாட்களிலே எப்படி ஜெயிப்பது என்று அறியாதிருந்தேன்.
I would get upset with people who did something wrong.
நான் தவறு செய்த மக்களிடத்திலே நான் மனத்தாங்கல் அடைவது உண்டு.
Or somebody irritated me.
அல்லது யாராவது என்னை எரிச்சல் விடுகிறார்கள்.
Spoke evil of me.
என்னை குறித்து தீமையாய் பேசுகிறார்கள்.
It doesn't disturb me now.
இப்பொழுது என்னை அது தொந்தரவு செய்வதில்லை.
But it did disturb me once.
ஆனால் ஒருமுறை நான் அதனாலே சலனப்பட்டேன்.
Or people promise to do something they don't do it.
ஒன்றை செய்ய முடியாய் வாக்கு பண்ணுவார்கள், அதற்கு பிறகு செய்வதில்லை.
It doesn't disturb me now.
அது இப்பொழுதெல்லாம் என்னை தொந்தரவு செய்வதில்லை.
Now I have learned.
இப்பொழுது நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
Some truths from the word of God.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டேன்.
See in Revelation in chapter 12
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம்
we read how these people overcame Satan in verse 11
11ஆம் வசனத்தில் இந்த மக்கள் சாத்தானை எப்படி மேற்கொண்டால் என்று வாசிக்கிறோம்
Revelation 12:11
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்
this word overcome is a new testament word it's not found in the old testament
ஜெயிக்கிற வார்த்தை ஜெயித்தார்கள் என்கிற வார்த்தையானது அது புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய பதம் பழைய ஏற்பாட்டில் காணப்படுவது
Nobody could overcome Satan in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே சாத்தானை ஜெயிக்க முடியவில்லை.
They could overcome Goliath, Philistines, Midianites.
கோலியாத்தையும் பிலிஸ்தியரையும் மீதியானியரையும் மேற்கொண்டார்கள்.
Human beings.
அல்லது மனிதர்களையும் மேற்கொண்டார்கள்.
But they could not overcome one demon.
ஆனால் ஒரு பிசாசை கூட அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை.
They definitely could not overcome Satan.
கண்டிப்பாக சாத்தானை அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை.
But in the New Testament it's different.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வித்தியாசமாக இருக்கிறது.
We don't fight with human beings anymore.
நாம் இனியும் மனுஷர்களோடு கூட சண்டை போடுவதில்லை.
We fight with the devil.
நாம் பிசாசோடு கூட சண்டை போடுகிறோம்.
And it says here in verse 11 they overcame him.
இங்கே பிசாசை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம் 11ஆம் வசனம்.
From verse 7 to 10 you read it's talking about the devil only.
7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தால் பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Called with many names.
அவன் பல பெயர்களினால் அழைக்கப்படுகிறான்
Dragon,
வலுசர்ப்பம்
Serpent,
சர்ப்பம்
Devil,
பிசாசு
Satan,
சாத்தான்
Deceiver of the whole world,
முழு உலகத்தை வஞ்சிக்கிறவன்
Verse 10, Accuser of the brethren,
சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் என்ற 10ஆம் வசனத்திலே
பார்க்கிறோம் Many names for the devil.
இப்படி பிசாசுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
There are some people who overcame Satan.
ஆனால் இங்கே சில மக்கள் சாத்தானை ஜெயித்தார்கள்.
First of all by the blood of the lamb.
முதலாவதாக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே.
That means when the devil accuses me of my past sin,
அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய கடந்த கால பாவத்தை குறித்து சாத்தான் குற்றப்படுத்தும் பொழுது
Satan, that has all been cleansed in the blood of Jesus.
சாத்தானே என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டது.
You cannot accuse me anymore.
நீ இன்னும் என்னை குற்றப்படுத்த முடியாது.
All my sins are confessed and there's no record before God of them.
என்னுடைய எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டு விட்டது. தேவனுக்கு முன்பாக அது எங்கும் பதிவு செய்யப்படவில்லை.
So if you don't believe in the blood of Jesus, Satan will accuse you.
ஆகவே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசம் வைக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை குற்றம் சாட்டுவான்.
If you don't believe the blood of Jesus blotted out your past life, you will always be accused.
உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் நீக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் எப்பொழுதுமே சாத்தான் உங்களை குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான்.
Do you find sometimes coming into your mind some sin you committed 20 years ago?
20 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் செய்த பாவம் இப்பொழுது மீண்டும் மீண்டுமாய் உங்கள் மனதிலே வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறதா?
Who is telling you?
God
says, I will not remember your past sin.
நான் உடைய கடந்த கால பாவங்களை நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். Who is the one reminding you of what you did even last week?
தேவன் நினையாதிருப்பேன் என்று சொல்லும்பொழுது போன வாரத்திலே செய்த பாவத்தை உனக்கு நினைவூட்டுவது யார்?
If you have not confessed it, then the Holy Spirit must be reminding you.
நீ அதை அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டிக் கொண்டிருப்பார்.
But if you have confessed it,
நீ அறிக்கை செய்து விட்டால்,
and forsaken it,
அதை விட்டுவிட்டால்,
then the Lord says, I don't remember it.
நான் அதை நினைவிலே வைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Who is remembering it and telling you?
பிறகு யார் அதை நினைப்புண்டே உங்களுக்கு சொல்கிறார்? பிசாசு.
And when the devil comes like that,
சாத்தான் எப்படி வரும்பொழுது?
You have to tell him.
நீங்கள் அவனிடத்தில் சொல்ல வேண்டும்.
The blood of Jesus cleanses me from all sin.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது.
I heard a man of God.
ஒரு தேவ மனிதர்.
He was the devil was reminding him.
அவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பிசாசு அவரை நினைவூட்டி கொண்டிருந்தான்.
You did this sin.
நீ இந்த பாவத்தை
செய்தாய். You did this sin.
இந்த பாவத்தை செய்தாய்.
And this one.
இது.
And this one.
இது.
And this one.
இது.
And this one.
இது.
So he listened.
கவனித்தார்.
He was listening.
பிசாசு சொல்லியதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார்.
Then he said.
பிறகு சொன்னார்.
So Satan, have you finished?
சாத்தானே முடித்து விட்டாயா?
No, there's many more.
இல்ல இன்னும் அதிகமா இருக்குது.
What you said is not everything. I've committed many more sins.
நீ சொன்னதெல்லாம் போது, பத்தாது. நான் இதை விட அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன்.
Make the list complete.
உன்னுடைய முதலாவது வேலை அந்த பட்டியலை முடி.
And then you can write across the whole list, the blood of Jesus cleanses me from all my sins.
அதற்கு பிறகு அந்த பட்டியலின் குறுக்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது என்று எழுதிவிடு.
That is how we overcome.
இப்படி தான் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம்.
Don't overcome by saying, but Satan, I am now living a good life.
சாத்தானே, ஆனா இப்ப நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி
வேண்டிக் கொள்ள வேண்டாம். Like that.
அப்படி நாம் ஜெயிப்பது முடியாது.
சொல்லிக்கொண்டிருக்கிறேன். You know what it means? This is talking about testimony to the devil.
இங்க சொல்லப்பட்ட சாட்சி ஆனது சாத்தானிடத்தில் சொல்லக்கூடிய சாட்சி.
This is not telling the devil on such and such a date in 1985 I was saved. That is not that type of testimony.
நான் 1985 ஆம் ஆண்டுல இந்த இடத்துல இப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சி அல்ல.
That you can give in the church.
அது நீங்கள் சபையிலே சாட்சி சொல்லலாம்.
What testimony do you give to Satan?
சாத்தானுக்கு எவ்விதமான சாட்சியை சொல்கிறீர்கள்?
I'll tell you what I tell him.
நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்று சொல்கிறேன்.
Listen. You must say this.
நீங்களும் இதை சொல்ல வேண்டும்.
Jesus Christ is my Lord.
இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர்.
He defeated you Satan on the cross.
சாத்தானே உன்னை ஆண்டவர் சிலுவிலே தோற்கடித்தார்.
And you cannot touch me anymore.
இனிமேலும் நீ என்னை தொட முடியாது.
You cannot touch my family.
என்னுடைய குடும்பத்தை தொட முடியாது.
You cannot touch my property.
என்னுடைய சொத்தை தொட முடியாது.
I resist you in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை எதிர்க்கிறேன்.
That is my testimony to the devil.
இதுதான் நான் சாத்தானிடத்தில் சொல்லக்கூடிய சாட்சி.
And then also
அதோடு கூட
I testify about what is true.
எது சத்தியம் மெய் என்பதையும்
சாட்சி. When many difficult circumstances come my way.
என்னுடைய வழியிலே अनेक கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது
the devil tries to trouble me with what all is happening around me.
என்னை சுற்றிலும் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னிடத்தில் சொல்லி என்னை தொந்தரவுபடுத்துகிறான்.
People troubling me in so many ways.
பல விதங்களிலே மக்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள்.
I say Lord.
ஆண்டவரே.
But you're on the throne.
நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீர்.
I give my testimony to the devil.
இப்பொழுது என்னுடைய சாட்சியை சாத்தானுக்கு சொல்கிறேன்.
Yeah, all these things are happening, I know.
என்னை சுற்றிலும் இந்த குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும்.
God is still on the throne.
ஆனால் தேவன் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
That hasn't changed.
அது மாறவில்லை.
He is still my father.
இன்னும் அவருடைய தகப்பனாய் இருக்கிறார்.
God loves me as he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போலவே தேவன் என்னையும் நேசிக்கிறார்.
Satan God defeated you. Jesus defeated you 2000 years ago.
சாத்தானை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உன்னை தோற்கடித்தார்.
And Jesus blood has cleansed me from all my sins.
இயேசுவின் இரத்தம் என் எல்லா பாவங்களிலும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது.
What am I confessing?
நான் என்ன அறிக்கை செய்கிறேன்?
I am confessing the truth of the word of God.
தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் அறிக்கையிடுகிறேன்.
Then the discouragement will go.
அதேரியம் போய் விடுகிறது.
Satan will go.
சாத்தான் போய் விடுவான்.
You know that's how Jesus overcame Satan.
இப்படி தான் இயேசு சாத்தானை மேற்கொண்டார்.
Satan came to Jesus also.
சாத்தான் இயேசுவினிடத்திலே வந்தான்.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
But the word of God says
வேதம் இப்படி சொல்கிறது
man shall not live by bread alone.
மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் அப்பத்திரம் பிழைப்பதில்லை.
Word of God says you shall not tempt the Lord your God.
உன்னுடைய தேவனாய கர்த்தரை பரிசோதிப்பாயாக என்று வேதம் சொல்கிறது.
Word of God says you shall worship the Lord your God alone.
உன்னுடைய தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்கிறது.
He gave his testimony to Satan.
இயேசு சாத்தானுக்கு அந்த சாட்சியை சொன்னார்.
That is how the devil went away.
இப்படித்தான் பிசாசு போய்விட்டான்.
You and I are not better than Jesus.
நீங்களும் நானும் இயேசுவை காட்டிலும் மேன்மையானவர்கள்
அல்ல. Do what Jesus did. Quote the word of God to Satan.
இயேசு என்ன செய்தாரோ அதையே நீங்களும் செய்யுங்கள். வேத வசனத்தை சாத்தானுக்கு அடிக்கோடிட்டு காண்பீங்கள்.
Do you know what it says there in Matthew?
மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா?
Matthew 4 and Luke 3.
மத்தேயு 4 அதிகாரம், லூக்கா 3 அதிகாரம்.
Luke 4 rather.
லூக்கா 4 அதிகாரம்.
The devil left him for a short while.
சற்று நேரம் இயேசுவை விட்டு
விலகினான்.
எழுதப்படவில்லை.
and me.
இயேசுவிடத்திலே திரும்பி வந்தார், உங்களிடத்திலேயும் திரும்பி வருவார் சாத்தான்.
But when he came back to Satan,
Satan
came back to Jesus.
சாத்தான் இயேசுவிடத்திலே திரும்பி வந்த பொழுது,
what would Jesus have done?
இயேசு என்ன செய்திருந்தார்?
Again Jesus would have said, it is written.
மீண்டுமாய் இப்படி எழுதியிருக்கிறதே என்று இயேசு சொல்லியிருந்திருப்பார்.
Satan has no power against a person who quotes the word of God.
தேவனுடைய வார்த்தையை சொல்லி காண்பிக்கிறவனிடத்திலே சாத்தானுக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்லை.
Because if there is one thing true in this world, it is the word of God.
இந்த உலகத்திலே ஒரே ஒரு காரியம் மெய்யாக இருக்குமே ஆனால் அதுதான் தேவனுடைய வார்த்தை.
All of us must develop the habit of speaking to Satan just like we speak to Jesus.
எப்படி நாம் இயேசுவிடத்திலே பேசுகிறோமோ அதேபோல சாத்தானிடத்திலே பேசுகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Since here they overcame him by the word of their testimony.
சாத்தானை தன்னுடைய சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
If Jesus spoke to Satan, I want to speak to Satan.
இயேசு சாத்தானிடத்திலே பேசியிருந்தார் என்று சொன்னால் நானும் சாத்தானிடத்திலே பேச வேண்டும்.
I want to tell him, you can't touch me anymore.
நீ இனிமே என்னை தொட முடியாது என்று அவனிடம் சொல்ல விரும்புகிறேன்.
You know, whenever I lead a person to Christ,
எப்பொழுதெல்லாம் நான் ஒரு நபரை கிறிஸ்துவண்டே வழிநடத்துகிறேனோ,
I always make them say this.
எப்பொழுதுமே அவர்களை இதை சொல்ல முடியாது நான் சொல்கிறேன்.
Okay, now you have accepted Christ.
சரி, நீ இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாய்.
Jesus Christ is your Lord.
இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர்.
Speak to Satan.
இப்பொழுது சாத்தானிடத்திலே பேசு.
You don't have to kneel down now.
இப்பொழுது முழங்கால் படியிட தேவையில்லை.
Sit down and tell Satan.
உட்கார்ந்து சாத்தானை பார்த்து சொல்.
You were defeated on the cross.
நீ சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
By Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவினாலே.
Jesus Christ is my Lord.
இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர்.
Sins are all forgiven.
என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது.
God is making everything work for my good.
தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்வார்.
Whatever you may do.
நீ என்ன செய்தாலும்
God will make it work for my good.
தேவன் அதை என்னுடைய நன்மைக்காக மாற்றி விடுவார்.
You have no power over me.
என் மீது உனக்கு வல்லமை இல்லை.
The word of God says,
தேவனுடைய வார்த்தை சொல்கிறது,
that God makes all things work for my good.
தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்து முடிப்பார்.
Quote scripture to him.
வேத வசனத்தை சொல்லி காண்பீங்கள்.
And when you quote scripture to him, he'll leave you.
நீங்கள் வேத வசனத்தை சொல்லும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
But many of us don't do what Jesus did.
ஆனால் நம்மில் அநேகர் இயேசு என்ன செய்தாரோ நாம் செய்வதில்லை.
He quoted the word of God, we don't quote the word of God.
இயேசு தேவனுடைய வார்த்தையை சொல்லி காண்பித்தார், நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி காண்பிப்பதில்லை.
We discuss with Satan.
நாம் சாத்தானோடு கூட ஒரு விவாதத்துக்குள்ளாக நுழைகிறோம்.
That is what the mistake that Eve made.
ஏவாள் அப்படிப்பட்ட தவறை தான் செய்தாள்.
So what I want to say is this.
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால்,
don't accept this up and down life as normal.
இந்த மேலும் கீழும் இருக்கக்கூடிய வீழ்ச்சி வெற்றி என்ற மேலும் கீழுமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை சாதாரணமானது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
It is not God's will for you.
அது தேவன் உங்களை குறித்து தேவ சித்தமே அல்ல.
God's will is a life of continuous victory.
தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய சித்தம் என்னவென்றால் தொடர்ந்து உள்ள வெற்றி வாழ்க்கை.
You know, like if I were to draw a line.
நான் ஒரு கோட்டை போடுகிறேன் என்றால்,
it's a line going upwards.
ஒரு கோடு மேல் நோக்கி போகிறது.
Now if you look carefully in that line, there may be small ups and downs.
அந்த கோட்டிலே கூர்ந்து கவனித்திருந்தால் சிறு சிறு மேலே கீழே உள்ள வளைவு நெளிவுகள் இருக்கலாம்.
Look with a magnifying glass, there are small ups and downs.
பூத கண்ணாடி வைத்து பாருங்கள், அதிலே மேலும் கீழுமாய் இருக்கக்கூடிய வளைவுகள் இருக்கலாம்.
Very small ups and downs.
ஆனால் மிகவும் சிறிய சிறு வளைவுகள்.
It's not like the old days where up and down and up and down.
பழைய நாட்களிலே உள்ளதான உங்களுடைய கிராஃபை பார்த்தால் மேலே கீழே இப்படிதான் இருக்கும். அது போல அல்ல.
There are small ups and downs, but it is going up.
அதிலே சிறு சிறு வீழ்ச்சிகள் போல மேலும் கீழுமா இருக்கக்கூடிய வரிகள் இருக்கிறது. ஆனால் அந்த கோடு மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
We're not perfect.
நாம் பூர்ணவான்கள் அல்ல.
You may slip up sometimes and speak a rude word.
இங்கேயும் நாம் தவறி காரசாரமாக வார்த்தையை பேசிவிடலாம்.
But you immediately get up.
உடனடியாக நாம் எழுந்து விடுகிறோம்.
You confess it and come up.
நீங்கள் அறிக்கை செய்து மேலே வந்து விடுகிறீர்கள்.
If you don't confess it,
நீங்கள் அறிக்கை செய்யாவிட்டால்,
then you'll go further down.
இன்னும் கீழே போவீர்கள்.
Further down.
இன்னும் கீழே.
Further down.
இன்னும் கீழே.
Then your graph will be like this big huge thing.
அப்பொழுது உங்களுடைய வரைபடமானது மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய வளைவு கோடுகளாக
இருக்கும்.
நம்முடைய வாழ்க்கையில இந்த மிகப்பெரிய வீழ்ச்சிகளை எப்படி நாம் தவிர்ப்பது? மிகவும் எளிது.
சின்ன
வீழ்ச்சி ஏற்படும் பொழுதே,
ஒன் பேட் தாட்,
ஒரு கெட்ட எண்ணம்,
ஒன் பேட் வேர்ட்,
ஒரு கெட்ட வார்த்தை,
இமீடியட்லி கன்ஃபெஸ் இட்,
உடனடியாக அறிக்கை செய்து விடுங்கள்.
லார்ட், ஐ ஹவ் சின்ட்,
ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன்.
And you come up again.
மீண்டும் வந்துடுவீர்.
Then it won't keep going down.
அப்படியானால் அது கீழே நோக்கி போய் கொண்டே இருக்காது.
Every sin, small small things, you confess it.
ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள்.
There will be small small dips in your life.
உங்கள் வாழ்க்கையில சிறு சிறு பள்ளங்கள் இருக்கலாம்.
You will find the general graph is going upwards.
ஆனால் பொதுவாக அந்த கோட்டை பார்க்கும் பொழுது அது அந்த வரைபடம் மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கிறது.
That is the normal Christian life.
இதுதான் நான் வாழக்கூடிய நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கை.
Nobody lives a perfectly straight life. Only Jesus lived like.
யாருமே பூர்ணமான நேர் கோட்டு போன்ற வாழ்க்கை வாழவில்லை. இயேசு மட்டுமே அப்படி வாழ்ந்தார்.
Give you one example.
ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Acts 23.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23 அதிகாரம்.
Here's a very good example.
இங்க நல்ல ஒரு மாதிரி இருக்கு.
Paul was standing before the high priest.
பவுல் எங்கே பிரதான ஆசாரியன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்.
And he said in verse 1.
ஒன்றாம் வசனத்தில் சொல்கிறார்,
I have lived my life with a perfectly good conscience before God up to this day.
இந்த நாள் வரை தேவனுக்கு முன்பாக நல்மன சாட்சியோட நான் நடந்து வந்தேன்.
What is the difference between perfectly good conscience and perfect victory?
பூர்ண வெற்றிக்கும் பூர்ண நல்மன சாட்சிக்கும் என்ன வித்தியாசம்?
Big difference.
பெரிய வித்தியாசம்.
Perfect victory means I have never fallen even once in my life till this day.
பூர்ண வெற்றி என்று சொன்னால் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில ஒருமுறை கூட நான் விழவே இல்லை, வீழ்ச்சி அடையவே இல்லை.
The only person who can say that is Jesus Christ.
அது போன்று சொல்வதற்கு ஒரே ஒரு நபர் தான் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
Paul says I am not perfect in Philippians 3.
பவுல் பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் நான் இன்னும் பூர்ணமானவன் இல்லை என்று சொல்கிறார்.
He said I lived with a perfectly good conscience.
ஆனால் பூர்ணமான நல்மன சாட்சியோடு கூட வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Perfectly good conscience means as soon as I slip up I confess it and come back.
பூர்ண நல்மன சாட்சி என்று சொன்னால் என்ன? நான் வீழ்ச்சி அடைந்த உடனே அறிக்கை செய்து சரி செய்து விடுகிறேன்.
That is like
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது?
If I buy something from a shop,
கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறேன்.
Say, toothpaste.
பட்பசை.
Please give me toothpaste.
எனக்கு toothpaste தாங்க.
I have to pay him 20 rupees.
நான் 20 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது.
But I am in debt for about half a minute.
நான் அரை நிமிஷம் இப்பொழுது நான் கடனாளியாய் மாறிவிட்டேன்.
You understood?
புரிந்து விட்டதா? போய் பேச இந்த கையில வாங்குறீங்க.
I have not paid him yet.
இன்னும் காசை கொடுக்கல.
It takes half a minute for me to take the money out of my pocket.
காசை என்னுடைய பர்ஸ்ல இருந்து அல்லது பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பதற்கு அரை நிமிஷம் ஆகிறது.
Half a minute I am in debt.
அந்த அரை நிமிஷம் நான் அந்த 20 ரூபாய்க்கு கடனாளி, கடன்பட்டிருக்கிறேன்.
The graph has gone down. I am in debt.
அந்த graph வந்து கீழே போய் விட்டது. நான் கடன்.
Pay him the 20 rupees.
20 ரூபாய் கொடுத்து விட்டேன்.
I am up again.
மேலே வந்து விட்டது.
No debt.
கடனே இல்லை.
Now on the other hand,
அதற்கு மாறாக,
if you go to a shop,
ஒரு கடைக்கு போகிறீர்கள்,
you say I will take credit and I'll pay you at the end of the month.
நான் கடனுக்கு பொருட்களை வாங்கிவிட்டு இந்த மாதம் முடிவிலே கட்டி விடுகிறேன் என்று சொல்கிறீர்கள்.
I buy the toothpaste and I buy the rice and I buy various things and my graph is going down 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 down. I'm
அரிசி,
in terrific debt.
அரிசி வாங்குகிறேன், toothpaste வாங்குகிறேன், சோப்பு போடுற ஜாமான்கள் வாங்குகிறேன். அது கடனுக்கு வாங்கி 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 இப்பொழுது அந்த கோடானது நேரா கீழே போய் விட்டது. இப்பொழுது கடன் அதிகமாகி விட்டது.
Even if you do that in a shop, don't do it with God.
நீங்க கடையில போய் அப்படி கணக்கு வைத்து வாங்கினாலும் கூட பரவாயில்லை, ஆனால் தேவனிடத்தில் அப்படி செய்யாதீர்கள்.
With God,
தேவனிடத்தில்,
don't accumulate your debt.
உடைய கடனை குவிக்க வேண்டாம், சேர்த்து சேர்ந்து சேர்ந்து சேர்த்து
விட
வேண்டாம்.
Don't even wait till the end of the day and say, Lord, these are all the sins I committed today.
அந்த நாள் கடைசி வரை காத்திருந்து ஆண்டவரே இந்த நாளைக்கு காலையிலிருந்து இந்த பாவம் எல்லாம் செய்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம்.
Even as soon as you sin,
பாவம் செய்த உடனே,
one bad thought,
ஒரு கெட்ட எண்ணம்,
stop,
நிறுத்தி விடுங்கள்.
Takes only 5-10 seconds. Lord, I'm sorry. I
ஆண்டவரே,
slipped up there.
ஆண்டவரே, இங்க நான் வழுக்கி விழுந்துட்டேன். ஆண்டவரே, இங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன். சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. 10 செகண்ட் தான் ஆகுது.
Then these graphs will be very very small.
அப்பொழுது இந்த கோடானது அதுல உள்ளதான வளைவு நெடுவில் மிகவும் சிறிதாக இருக்கும்.
Say you spoke to your wife a little sharply.
மிகவும் கூர்மையாக அல்லது கடினமாக மனநிலையிலே ஒரு வார்த்தை பேசிவிட்டீர்கள்.
One word.
ஒரே ஒரு வார்த்தை பேசிவிட்டீர்கள்.
And immediately you realize it.
உடனடியாக உணர்ந்து விட்டீர்கள்.
I shouldn't have spoken to my
ஐயோ, நான் அப்படி பேசியிருந்திருக்க கூடாதே.
Don't wait till tomorrow to apologize to her.
மனைவியிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு நாளை வரை காத்திருக்க வேண்டாம்.
The devil will say,
பிசாசு என்ன சொல்வான்?
Keep your dignity, your husband.
நீ ஒரு புருஷன், உன்னுடைய கண்ணியத்தை காத்துக்கொள்.
What's dignity? That is satanic dignity.
அது என்ன கண்ணியம்? அது சாத்தான் கொடுக்கிற கண்ணியம்.
Go to your wife and say, I'm sorry, I said.
மனைவியிடத்திலே போய் என்னை மன்னித்து விடு, நான் இப்படி சொல்லிவிட்டேன்.
But very few husbands do it.
வெகு சில கணவன்மார்கள் இப்படி செய்கிறார்கள்.
Maybe they'll do it after one week when they have a big fight, then they will apologize.
சண்டையெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை முற்றின உடனே ஒரு வாரம் கழித்து மன்னிப்பு கேட்டு சரி செய்கிறார்கள்.
But you can save those fights if you have these small immediate confessions.
ஆனால் சிறு சிறு பிரச்சனை வரும்பொழுதே உடனடியாக அறிக்கை செய்து விட்டால் அந்த வலிவு நெளிவுகள் எல்லாம் மிகவும் சிறிதாகத்தான் இருக்கும்.
Do you speak rudely to a servant in your home?
உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் வேலைக்காரிடத்திலே காரசாரமாய் பேசிவிட்டீர்களா? கண்ணிய குறைவாய் பேசிவிட்டீர்களா?
Apologize.
Did
you call somebody a pig or a dog or something like that?
Hey, naaye, hey, panni, endru yaarayadu koopittu vittirgala?
That is evil.
Adu theemiye, theemiyana, pollappana.
Go and apologize.
Poi mannippu kelungal.
Keep short accounts with God. As soon as you sin, confess it.
Devanodu kuda kurugiya kanakku valakkalai veithukollungal. Udanadiyaga settle panni vidungal.
That is the meaning of perfectly good conscience.
Idu dhaan poorna nalmana saatchi endradhu artham.
Perfect victory.
பூர்ண ஜெயம் அல்ல,
பெர்ஃபெக்ட்லி குட் கான்ஷியன்ஸ்,
பூர்ணமான நல்மன சாட்சி.
Then
அதற்கு பிறகு,
it says in verse 2,
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்,
the high priest told somebody to slap him on his mouth.
பிரதான ஆசாரியன் யாரே ஒருவனை பார்த்து இவனை கன்னத்து வாயிலே அடியுங்கள் என்று சொன்னார், கட்டளையிட்டார்.
And Paul got angry.
பவுலுக்கு கோபம் வந்துவிட்டது.
Suddenly he lost his temper.
உடனடியாக பவுலுக்கு கோபம் வந்துவிட்டது. பொறுமை இழந்துவிட்டார்.
God will smite you, you whitewashed wall.
வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார்.
You think Paul had victory at that time?
அதனாலே பவுலுக்கு ஜெயம் இருந்தது என்று எண்ணுகிறீர்களா?
When they slapped Jesus on his mouth, what did he say?
இயேசுவை வாயில் அடித்தபொழுது அவர் என்ன சொன்னார்?
He didn't say you whitewashed wall, God will smite you.
வெள்ளையடிக்கப்பட்ட கலரியே, தேவன் உம்மை அடிப்பார் என்று சொல்லவில்லை இயேசு.
He said, if I said what is right, then why do you hit me?
நான் சொன்னது சரியா இருக்குமேனால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார்.
They slapped him again.
மீண்டும் அடித்தார்கள்.
He kept quiet.
அவர் அமைதியாக இருந்து விட்டார்.
But Paul,
பவுலோ
fell.
அங்கே வீழ்ச்சி அடைந்தார்.
He had just said, I live with a perfectly good conscience.
இப்பொழுதுதான் சொன்னார், நான் நல்மன சாட்சியோடு வாழ்கிறேன்.
Next moment he fell.
அடுத்த கணமே விழுந்து விட்டார்.
But as soon as he fell, he got up.
ஆனால் விழுந்த மாத்திரத்தில் உடனே எழுந்து விட்டார்.
He said, you speak God's high priest like that?
பிரதான ஆசாரியன் எப்படி பேசலாமா என்று கேட்கிறார்கள்.
Sorry, I didn't know that that was the high priest.
ஓ, இப்ப பிரதான ஆசாரியன் எனக்கு தெரியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள்
என்று சொல்கிறார். God's word says you shall not speak evil of a ruler of your people.
உன்னுடைய ஜனங்களுடைய ஆளுநரை நீ தீமையாய் அதிபதியை தீது சொல்லாயாக என்று வேதம் சொல்கிறது என்று சொல்கிறார்.
I'm sure he set things right immediately with God.
தேவனோடு கூட உடனடியாக சீர்படுத்தி விட்டார்.
So his conscience was again perfect.
ஆகவே அவருடைய மனசாட்சி மீண்டும் பூர்ணமாய் மாறிவிட்டது.
He didn't have perfect victory.
அவருக்கு பூர்ண வெற்றி இல்லை.
See that example.
இந்த மாதிரியை பாருங்கள். விழுந்தார்.
But he had a perfectly good conscience.
ஆனால் அவர் பூர்ண நல்மன சாட்சியோடு வாழ்ந்தார்.
Because he immediately set it right.
ஏனென்றால் உடனடியாக அவர் காரியங்களை சரி செய்தார்.
That's wonderful way to live.
வாழ்வதற்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை.
As we go on,
நாம் இப்படி போக போக,
those falls will become less and less in a day.
இந்த வீழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல செல்ல இந்த வீழ்ச்சிகள் குறைவாய் கொண்டே போகும்.
You know, God sees that you're very serious about every little fall.
ஒவ்வொரு சிறு வீழ்ச்சியிலையும் நீங்கள் அதை சீரியஸா எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார்.
Little by little your thoughts will come more pure.
கொஞ்சமாக உங்களுடைய சிந்தை தூய்மையாய் மாறுகிறது.
More control over your words.
இப்பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே உங்களுக்கு அதிகமாக ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது.
Why?
ஏன்?
Because God is helping you.
தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார்.
Because he is seeing that you are so serious about sin in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று வரும்பொழுது அது அதிக சீரியஸாய் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை காண்கிறார்.
And he, then you will experience God is always leading us in victory.
அப்பொழுது கிறிஸ்து எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்பதை உணர்வீர்கள்.
I can tell you from my experience.
என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
You will never be discouraged in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் நீங்கள் சோர்வடையவே மாட்டீர்கள்.
You will never be in a bad mood even one moment of your life.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு க்ஷணம் கூட நீங்கள் நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள்.
Because God's Holy Spirit will send forth the aroma of Christ through you.
தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் நற்கந்தமான வாசனை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
If you slip up with a bad thought,
ஒரு கெட்ட எண்ணம் வந்து வீழ்ச்சி அடைந்தால்,
you immediately confess it.
உடனடியாக அறிக்கை செய்து விடுங்கள்.
Set it right.
சரி பண்ணி விடுங்கள்.
And God leads you on.
தேவன் உங்களை தொடர்ந்து நடத்துவார்.
This is how we are to live.
இப்படித்தான் நாம் வாழ வேண்டும்.
And little by little that victory becomes better and better as we go on.
கொஞ்சமாக அந்த வெற்றி பரிமாணமாய் மாறிக்கொண்டே வருகிறது.
And you find you're not falling so frequently in a day.
இப்பொழுது ஒரு நாளில் அடிக்கடி நீங்கள் விழுவதில்லை.
You know your words, you got more capability to control your tongue.
இப்பொழுது உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிக திறன் இருக்கிறது.
Your more ability to control your thoughts.
உங்களுடைய சிந்தையை கட்டுப்படுத்த பழகிக் கொள்கிறீர்கள்.
And little by little your life is getting better and better and better.
கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையானது வளர்ச்சியடைந்து மேன்மையாய் கொண்டே போகிறது.
Even your wife is surprised you have become so heavenly.
இவ்வளவு பரலோக சாயலாய் என்னுடைய கணவர் மாறி விட்டாரே என்று மனைவி ஆச்சரியப்படும் விதத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள்.
Your husband is surprised that you have become so heavenly.
மனைவி இவ்வளவு விண்ணக சாயலை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி கணவர் ஆச்சரியப்படுகிறார்.
Your children are surprised.
உங்கள் பிள்ளைகள் ஆச்சரியப்படுகிறார்கள்.
My parents have become so heavenly.
ஓ, என்னுடைய பெற்றோர் விண்ணகத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டார்களே.
And you suddenly begin to experience the atmosphere of heaven in your home.
உங்கள் குடும்பத்திலே திடீரென பரலோக சூழலை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள்.
And if you're an elder brother,
நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்,
the people in your church are surprised.
உங்கள் சபையில் உள்ள சகோதரர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்.
What a graciousness there is in our brother now.
இப்பொழுது என்னுடைய சகோதரனத்தில் எவ்வளவு கிருபை இருக்கிறது.
And what an anointing there is upon his words.
அவருடைய வார்த்தையை பேசும்பொழுது எவ்வளவு அபிஷேகம் இருக்கிறது.
What wisdom he has when I go to him for some problem to give me a right answer.
பிரச்சனைகளை நிமித்தமாய் அவரிடத்திலே போகும்பொழுது எவ்வளவு ஞானத்தோடு கூட அதற்கு மாறு உத்தரம் சொல்கிறார்.
You should be like that.
நாம் அப்படி இருக்க வேண்டும்.
Sisters,
சகோதரிகளே,
don't glory that you are an older sister in the church.
சபையிலே நான் தான் இருக்கிறது எல்லாரையும் விட மூத்த சகோதரி வயதிலே அனுபவம் பெற்றவள் என்று சொல்லி அதிலே பெருமை பாராட்ட
வேண்டாம்.
மூப்பருடைய மனைவி என்பதனாலே பெருமை பாராட்ட
வேண்டாம்.
இவைகள் எல்லாம் புத்தியினம்.
There are many wives of elders who are absolutely carnal.
அநேக மூப்பருடைய மனைவிகள் முற்றிலுமாய் மாம்சமானவர்களாய் இருக்கிற மாம்சிகமானவர்களாய் இருக்கிறார்கள்.
Nobody has any respect for them.
அவர்களுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை.
But if you are spiritual,
ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால்,
if you are a young 20 year old girl,
ஒரு 20 வயதே நிரம்பிய வாலிப பெண்ணாய் இருக்கலாம்,
you are a humble god fearing sister,
நீ ஒரு தாழ்மையுள்ள கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சகோதரியா இருந்தால்,
everybody in the church will respect you.
சபையில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களை மதிப்பு கொடுப்பார்.
If you have a gentle quiet spirit,
உங்களுக்கு சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி இருக்குமே ஆனால்,
very precious in God's eyes.
அது தேவனுடைய கண்களில் அதிக விலையேறப்பட்டது.
That is the spirit of heaven.
இதுதான் பரலோகத்தினுடைய ஆவி.
The Holy Spirit has come to bring that spirit into our heart.
பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வரும்படிக்காக தான் ஊற்றப்பட்டிருக்கிறார்.
Let's believe that he will do it in our lives.
அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம்.
And that God's church will be built and Satan will be defeated in our church.
தேவனுடைய சபை நம்முடைய மத்தியிலே கட்டப்படட்டும், சாத்தான் தோற்கடிக்கப்படட்டும்.
In our homes and in our churches.
நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய சபையிலேயும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
There are many things that God has spoken to us in these days.
இந்த நாட்களிலே தேவன் நம்மிடத்திலே அநேக காரியங்களை பேசியிருக்கிறார்.
But whatever he spoke to you, the truth was meant to set you free.
அவர் என்ன பேசியிருந்தாலும் சரி, சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதற்கே.
Free you from bondage.
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு.
Free you from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு.
Free you from discouragement.
அதிரியத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு.
Free you from your self-centered life.
உங்களுடைய சுயத்தியே மையமாய் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு.
Free you from having an unhappy home or an unhappy church.
சந்தோஷமற்ற குடும்பம், சந்தோஷமற்ற சபை இதிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு.
Free you from your own pride.
உங்களை சொந்த பெருமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு.
Free you from all the high thoughts you have about yourself.
உங்களை குறித்து நீங்களே மென்மையா எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு.
To put a thorn into your balloon and bring you down to the earth.
உப்பி இருக்கக்கூடிய பலூனிலே ஒரு முள்ளை வைத்து உங்களை தாழ்மையாக்குவதற்கு.
Thank God for it.
அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
And let's praise the Lord for his goodness to us.
தேவன் நமக்கு பாராட்ட நன்மைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம்.
Believe that it will be even better in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே இன்னும் மேன்மையாக நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray you'll bless every family that's here.
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
Every brother, every sister.
ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும்.
And every church.
ஒவ்வொரு சபையும்.
We pray that we shall be like lights for you in Tamil Nadu.
ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே நாங்கள் சுடர்விடும் ஒளிகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
And that you will remind us of the things we heard in these days.
ஆண்டவரே, இந்த நாட்களிலே கேட்ட காரியங்களை எங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவீராக.
And we will be filled with the Spirit every day.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நம்முடைய ஆவியால் நிரந்தரமாய் வாழ
all the time.
எல்லா நேரங்களிலேயும்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென். நம்மள